முடித்திட வேணும் பாப்பா பாப்பா.
வாரம் ஓர் அலசல் அவர்கள் சார்பாக பேசு.
கடவுளை நீ வணங்கிட வேணும் பாப்பா பாப்பா. கல்வி கூடம் போய் வர வேணும் பாப்பா பாப்பா. சொல்லி தரும் பாடங்களை பாப்பா பாப்பா.
முத்து பேர் பெற்ற திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தையாக பணியாற்றிய காலத்தில் ஒரு அருள்பணியாளர் ரோம் நகருக்கு ஒரு வேலையாகச் சென்றார். ரோமையில் அந்த அருள்பணியாளரின் பல திட்டங்களில் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்களை தனியாக சந்திப்பதும் ஒன்றாக இருந்தது. அச்சந்திப்பு நாளன்று அச்சந்திப்பு நேரத்துக்கு முன்னர் அவருக்கு சில மணி நேரங்கள் இருந்தன. அதனால் அவர் அந்த நேரத்தில் ஒரு பசிலிக்கா ஆலயத்துக்குச் சென்று சிறிது நேரம் ஜபம் செய்ய விரும்பி அங்கு சென்றார். அந்த ஆலய படிக்கட்டுகளில் பலர் தர்மம் கேட்டுக்கொண்டு இருந்தனர். அந்த அருள்பணியாளர் அந்த படிக்கட்டுகளில் ஏறியபோது அவர் பார்த்த அந்த இறந்து உண்பவர்களில் ஒருவர் அவருக்கு தெரிந்தவர் போல் இருந்தார். அவர் அந்த ஆலயத்துக்குள் சென்று முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தபோது அந்த இறந்து உண்பவர் மீண்டும் நினைவுக்கு வந்தார். தனக்கு எப்படி அவரை தெரியும் என்பது நினைவுக்கு வந்ததும் உடனே ஆலயத்தை விட்டு வெளியே வந்து அந்த குறிப்பிட்ட நபரிடம், எனக்கு உம்மை தெரியும், நாம் இருவரும் குருத்துவ கல்லூரியில் ஒன்றாக இருந்தோமே என்று கேட்டார். அதற்கு அவர் ஆமாம் என்று தலையாட்டினார். நீங்கள் குருவானீர்கள்தானே என்று கேட்டதற்கும் அவர் ஆம், ஆனால் நான் இப்போது குரு இல்லை என்று தலையாட்டினார். பின்னர் அவர் அந்த அருள்பணியாளரிடம், தயவு செய்து என்னை தனியாக விடுங்கள், தொந்தரவு செய்யாதீர்கள் என்று தலையை கவிழ்ந்தபடியே சொன்னார். பின்னர் அந்த அருள்பணியாளர் அவரிடம், நான் உமக்காக ஜெபிக்கின்றேன் என்று சொல்ல அதற்கவர், தயவு செய்து அதை செய்யுங்கள், ஜெபத்தால் நிறைய பலன் இருக்கும் என்று பதில் சொன்னார்.
அந்த ஆலயம் சென்ற அருள்பணியாளரும் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பாலை சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கினதால் அங்கிருந்து வேகமாக வத்திக்கான் சென்றார். அன்று அந்த நேரத்தில் பலர் திருத்தந்தையை சந்தித்தனர். வழக்கமாக இச்சந்திப்பில் ஒவ்வொருவரும் திருத்தந்தையை கைகுலுக்கி அவரின் மோதிரத்தை முத்தி செய்தவுடன் திருத்தந்தையின் செயலர் ஒரு ஜோமாலையை திருத்தந்தையிடம் கொடுப்பார். திருத்தந்தை அவரை சந்திக்கும் நபரிடம் அதை கொடுப்பார். அப்போது அவரை பார்ப்பவர்கள் தங்களது மனதில் உள்ளதை திருத்தந்தையிடம் சொல்வார்கள். இப்படி அந்த அருள்பணியாளரும் திருத்தந்தையின் மோதிரத்தை முத்தி செய்து ஆசீர் பெற்றவுடன் அவரிடமிருந்து ஜெபமாலையை பெற்றார். பின்னர் அவர் திருத்தந்தையிடம், எனது நண்பருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் ஆலய வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த குருவானவர் பற்றி சொன்னார். அவர் திருத்தந்தையிடம், எனது நண்பருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆலய வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த குருவானவர் பற்றி சொன்னார். திருத்தந்தையும் கரிசனையுடன் கேட்ட பின்னர் அவரது உதவியாளரிடம் ஏதோ சொன்னதை அந்த அருள்பணியாளர் கவனித்தார். அன்று மாலையில் வத்திக்கானிலிருந்து அந்த அருள்பணியாளரின் கைபேசிக்கு ஓர் அழைப்பு வந்தது. அன்று இரவு உணவுக்கு அவரையும் அவர் திருத்தந்தையிடம் கூறிய அவரது அந்த இறந்துண்ணும் நண்பரையும் திருத்தந்தையோடு இரவு உணவிருந்து அழைத்திருந்தனர். உடனே வியப்பு மேலிட ஆர்வத்துடன் அந்த ஆலயத்திற்கு அவரை தேடிச் சென்றார். நல்ல வேளையாக அவர் அங்கேயே அமர்ந்து தர்மம் கேட்டுக்கொண்டிருந்தார். திருத்தந்தையோடு தங்கள் இருவருக்கும் இரவு உணவிருந்து அழைப்பு வந்திருப்பதை அவரிடம் சொன்னார் இவர். ஐயோ, இது முடியாத காரியம், என்னை பாருங்கள், நான் அழுக்காக இருக்கின்றேன், நான் குளித்தே பல நாட்கள் ஆகிவிட்டன, எனக்கு வேறு ஆடைகள் இல்லை என மறுப்புச் சொன்னார் அவர். உடனே அந்த அருள்பணியாளர் தான் தங்கியிருந்த பயணியர் விடுதி அறைக்கு அவரை அழைத்துச் சென்று அவரை குளிக்கச் சொல்லி தனது ஆடைகளையும் கொடுத்து உடுத்தச் சொன்னார். பின்னர் இருவரும் வத்திக்கான் சென்றனர். அங்கு அவ்விருவரும் இனிதான வரவேற்பை பெற்றனர். அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் தருணத்தில் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் ஏதோ செய்கையில் சொல்ல தர்மம் எடுத்துக்கொண்டிருந்த அந்த குருவை தவிர மற்ற எல்லோரும் அந்த உணவு அறையை விட்டு வெளியே வந்தனர். அங்கே திருத்தந்தை இரண்டாம் ஜான் பாலும் அவரும் மட்டும் இருந்தனர். சிறிது நேரம் கழித்து அவர் கண்ணீரோடு அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். என்ன நடந்தது என அவரை அழைத்துச் சென்ற அருள்பணியாளர் கேட்டார். யாரும் எதிர்பாராத பதில் அவரிடமிருந்து வந்தது. அவர் சொன்னார்,
திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் என்னிடம் ஒப்புரவு அருள்சாதனம் செய்ய விரும்புவதாக சொன்னார். ஆனால் நான் அவரிடம், திருத்தந்தையே, என்னை பாருங்கள், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் இப்பொழுது குரு இல்லை என்று சொன்னேன். அதற்கு அவர் என்னை உற்று பார்த்து, எனது மகனே, ஒருமுறை குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்டவர் எப்பொழுதும் குருவே. நம் மத்தியில் பிச்சைக்காரராக இல்லாதவர் எவர்? நானும் கூட ஆண்டவரின் முன் பிச்சைக்காரர் போல எனது பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்கின்றேன் என்றார். அதற்கு நான், இப்போது திரு அவையோடு நல்ல உறவோடு இல்லை எனச் சொன்னேன். ஆனால் ரோம் ஆயராகிய திருத்தந்தை அந்த நேரமே என்னை மீண்டும் குருவாக அங்கீகரித்து ஏற்றார். அத்துடன் அவர் என்னிடம் பாவசங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருள்சாதனம் செய்தார். மன்னிப்பு ஜபத்துக்கு கூட திருத்தந்தை எனக்கு உதவினார். பின்னர் நானும் அவரிடம் எனது பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவு அருள்சாதனம் செய்தேன். அவர் எனக்கு மன்னிப்பளித்து அவற்றுக்கு பரிகாரமாக எனக்கு அவர் அளித்த முதல் பணி என்னவெனில்,
நீ திரும்பி போய் வீடற்றவர்களுக்கும் நீ எந்த ஆலய வாசலில் தர்மம் எடுத்துக் கொண்டிருந்தாயோ அந்த வாசலிலுள்ள பிச்சைக்காரர்களுக்கும் பணி செய்
என்பதே என்று தனக்கு நடந்ததை விளக்கினார் அவர். குருத்துவ வாழ்வை உதறித்தள்ளி ஆலய வாசலில் தர்மம் எடுத்துக் கொண்டிருந்த அவருக்கு மீண்டும் வாழ்வு கொடுத்தவர் முத்துப்பேறு பெற்ற திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால். இவர் 2014 ஆண்டு ஏப்ரல் 27 தேதியன்று புனிதராக அறிவிக்கப்பட உள்ளார்.
பாடு தினமும் புகழ்ந்து பாடு மேற்பதே சுவை என் மனமே, பாடு தினமும் பாடு பாடு தினமும் புகழ்ந்து பாடு மேற்பதே சுவை.
அன்பு நெஞ்சங்களே, கேட்பவர் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் இந்நிகழ்வு மின்னஞ்சலில் எமக்கு வந்திருந்தது. முத்துப்பேர் பெற்ற திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அந்த குருவிடம் கூறியது போன்று, வீடற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள் ஆகியோருக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். பிலிப்பீன்ஸில் ஹயான் புயலில் பாதிக்கப்பட்டவர்கள் நமது உதவிக்காக காத்திருக்கின்றனர். நீதிமொழிகள் நூல் பிரிவு 31 இறைச்சொற்றடர் 9 சொல்லுகின்றது,
அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு, எளியோருக்கும் வறியோருக்கும் நீதி வழங்கு.
அன்பு நெஞ்சங்களே, நவம்பர் 20 வருகிற புதனன்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அனைத்துலக குழந்தைகள் தினத்தை சிறப்பிக்க உள்ளது. ஆயினும் இந்த அனைத்துலக குழந்தைகள் தினம் முதன் முதலில் துருக்கியில் 1920 ஆண்டு ஏப்ரல் 23 தேதியன்று சிறப்பிக்கப்பட்டது. பின்னர் 1925 ஆண்டில் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் நடந்த உலக மாநாட்டில் குழந்தைகள் தினம் ஜூன் முதல் தேதி என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 1954 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அனைத்துலக குழந்தைகள் தினம் நவம்பர் 20 என அறிவித்தது. ஆயினும் பல நாடுகள் பல்வேறு நாட்களில் இத்தினத்தை சிறப்பிக்கின்றன. எடுத்துக்காட்டாக இந்தியா இம்மாதம் 14 தேதி குழந்தைகள் தினத்தை சிறப்பித்தது. இலங்கை அக்டோபர் முதல் தேதியும், பாகிஸ்தான் ஜூலை முதல் தேதியும், ஜப்பான் மே 5 தேதியும், அயர்லாந்தும் இஸ்ரேலும் நவம்பர் 20 தேதியும். இப்படி குழந்தைகள் தினம் சிறப்பிக்கப்படும் நாள் உலகில் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது. ஆயினும் இத்தினத்தின் நோக்கம் ஒன்றே. இன்றைய சிறார் நாடுகளின் வருங்கால தலைமுறைகள் என்பதால் குழந்தைகள் மற்றும் சிறாரின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோரின் நோக்கம்.
வாழ்வதற்கு கல்வி கற்க, நலவாழ்வை பெற, சுதந்திரமாக வாழ, உணவு, தண்ணீர் மற்றும் பாதுகாப்பை பெறுவதற்கு சிறாருக்கு உரிமை உள்ளது. ஆனால் உலகில் ஆரம்ப கல்வி பெறும் வயதுடைய 7 கோடியே 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறார் பள்ளிக்குச் செல்லவில்லை. பெற்றோரின் ஏழ்மையும் எழுத்தறிவின்மையும் வேலைவாய்ப்பின்மையும் இதற்கு காரணம். ஏமனில் 80 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு பள்ளிக்குச் செல்லும் வாய்ப்பே இல்லை. வயிற்றுப்போக்கால் உலகில் ஒவ்வொரு ஆண்டும் 5 வயதிற்குட்பட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறார், அதாவது 1 நிமிடத்திற்கு 1 குழந்தைக்கு மேல் என்ற விகிதத்தில் இறக்கின்றனர். மேலும் சிறுவல்லிபுத்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக 3 வயது சிறுமி எரித்துக் கொல்லப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குழந்தைகள் மீது நடத்தப்படும் கொடுமைகள் குறித்து நடந்த விசாரணையில் கடந்த அக்டோபரில் மட்டும் 70 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் 30 வழக்குகள் பருவமடைந்த பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் பலாத்கார கொடுமைகளாகும். தெற்கு டெல்லியின் வசந்த் விகார் பகுதியில் விமானப்படை அதிகாரி ஒருவரின் வீட்டில் வேலை பார்த்து வந்த பெண்ணின் 15 மாத பெண் குழந்தையை அந்த வீட்டில் வேலை பார்த்து வரும் 24 வயது ஜெகதீஷ் என்ற பணியாளன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ள கொடுமை நிகழ்ந்துள்ளது. பெங்களூரில் துர்கா மாலா என்ற 11 வயது பெண்ணை காவல்துறையினர் மீட்கும் போது அச்சிறுமியின் தோல் கொப்புளங்களால் நிறைந்து உடம்பில் கீறல்கள் இருந்துள்ளன.
இத்திங்கள் இஞ்ஞாயிறு தினங்களில் வெளியான செய்திகள் இவை. இன்னும் பிலிப்பீன்ஸில் ஹயான் புயலால் யாருமின்றி கைவிடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறாரை மனித வியாபாரிகள் பயன்படுத்துவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அன்பு நேயர்களே, இன்றும் எத்தனையோ சிறார் அடிப்படை உரிமைகளை இழந்து நிற்கதியாய் நிற்கின்றனர். தினமும் இத்தகைய சிறார் பலரை கடற்கரைகள், உணவகங்கள், குப்பை மேடுகள், பேருந்து ரயில் நிலையங்கள், தொழிற்சாலைகள் என பல இடங்களில் சந்திக்கின்றோம். இச்சிறார் வாழ்வு மேம்பட இச்சிறார் சார்பாக நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா?
சிறு கல்லுக்குள்ளே ஒரு கப்பல் உண்டு, உன் கண்ணுக்குள்ளே ஒரு கனவும் உண்டு, ஒரு பள்ளிக்கூடம் உனை அள்ளிக்கொண்டால் நீ விண்ணை வெல்வாய் ஒரு தாகம் கொண்டு. அதை படித்திட வேண்டும் ஒரு பிறவி,
ஒரு கல்வியே தரும் பள்ளிதான் வாழ்க்கையின்
ஆரம்பம்,
ஒரு ஜீவனை அதில் சேர்ப்பதால் வந்திடும்
ஆனந்தம். கல்வி செல்வம் ஒன்றை தருவது வானை விடவும் ரொம்ப பெரியது, இந்த
அவர்கள் சார்பாக பேசு என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.